இருக்க நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிந்து கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கிருக்கிற எத்தனை பேருக்கு எல்லாரும் என்ன பாராட்டக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. எல்லாரும் என்ன பாராட்டணும் ஆசை இல்லையா? எல்லாரும் பாராட்டக்கூடிய லெவல்ல வாழ்க்கை இருக்கணும். ஒருத்தர் என்ன ஒரு குறை சொல்லக்கூடாது அப்படி நான் வாழணும். எத்தனை பேருக்கு இப்படி ஆசை இருக்கு? செல்வமதற்கு இருக்குது, அவரு தான் கை தூக்குனாரு. ஒருத்தர் என்ன ஒரு குறை சொல்லக்கூடாது அப்படி ஆசை இருக்கா உங்களுக்கு? ஐயோ சரியா வாசி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:26 வாசிங்க.
எல்லா மனுஷரும்
உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது
உங்களுக்கு ஐயோ. அவர்கள் பிதாக்கள்
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும்
அப்படியே செய்தார்கள்.
ஆண்டவருடைய கான்செப்டே வேற. நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் நம்ம புகழணும், யார் என்ன ஒரு குறை சொல்லிடக்கூடாது, அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஆசை. யாராவது ஒரு சின்ன குறை சொல்லிட்டு நமக்கு தாங்க முடியல, பிடிக்கல, கஷ்டமா இருக்கு. எல்லாரும் நம்மளை பாராட்டிட்டே இருக்கணும், புகழ்ந்துட்டே இருக்கணும், அந்த மாதிரி நம்ம இருந்துட்டே இருக்கணும் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய மைண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தெளிவா சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ அப்படின்ட்டார். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார். எல்லா மனுஷரும் புகழக்கூடிய விதத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் புகழும்படி நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கும் நினைக்கிறோமே. அந்த ஆண்டவர் சொல்ல இல்ல, நீ அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிலர் உங்களை திட்டுகிறபடி நீங்க இருக்கணும், ஒரு சிலர் உங்களை குறை சொல்லுகிறபடி நீங்க இருக்கணும், ஒரு சிலர் உங்களை கேவலமா பேசும்படி நீங்க இருக்கணும். எல்லாம் வேற மாதிரி போகுது நினைக்கிறீங்களா? இதோட அர்த்தம் அப்படிதானே, அப்படிதான் எடுத்துக்கணும். வேற என்ன இருக்குது அதுல? மறைக்கிறதுக்கு ஒளிவு மறையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான், எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ அப்படின்னாரு. அப்படின்னா எல்லாரும் புகழ்ந்தால் உங்களுக்கு ஆபத்து. அப்ப சிலராவது என்ன செய்யணும்? உங்களை திட்டணும், சிலராவது உங்களை பத்தி மோசமா பேசணும், சிலராவது உங்களை காயப்படுத்தணும், சிலராவது உங்களை ஏதாவது ஒன்று செய்யணும். அதுதான் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை, புரியுது? அதுதான் சரியான வாழ்க்கை. அப்ப இதோடைய அர்த்தம் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒண்ணு குழப்பமாவே இருக்குது. என்னதான் இதுல சொல்ல வர்றார் ஆண்டவர்? நீங்க எல்லாரும் புகழும்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். தெரியுமா? சரியா சொல்ல போனா அதான் உண்மை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே எல்லாரும் புகழும்படி வாழல. அப்படியா? வந்தாரா இல்லையா? இல்ல. இயேசு கிறிஸ்துவே எல்லாரும் புகழும்படி அவர் வாழல. அவரை திட்டின மாதிரி இந்த உலகத்தில் யாருமே திட்டிருக்க மாட்டாங்க. அவரை மோசமா பேசின மாதிரி இந்த உலகத்தில் யாரையுமே மோசமா பேசியிருக்க மாட்டாங்க. அவரை கேவலமா பேசின மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கேவலமா பேசியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு தூரம் அவரை பேசினாங்க. எல்லாரும் புகழும்படி நான் வாழுகிறேன் என்றால் அதன் அர்த்தம் என்னன்னா, நான் டோட்டலா ஒரு காம்ப்ரமைசிங் மைண்ட்ல வாழ்ந்துட்டுகிறேன்னு அர்த்தம். இல்ல, எல்லாருக்கும் என்ன பிடிக்குது, ஒருத்தருக்கு கூட என்ன பிடிக்கல, எல்லாருக்கும் என்ன பிடிக்குது, ஒருத்தர் கூட என்ன வந்து பிடிக்கலன்னு சொல்றது மாதிரி ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்குமே என்ன பிடிக்குது அப்படின்னா, நான் ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் லைஃப்ல. நீங்க நான் வந்து எல்லார்டையும் காம்ப்ரமைஸ் பண்றேன். நல்லது செய்தவனுக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், தப்பா நடந்திருக்கிறவனுக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணி போறேன்னு அர்த்தம். சரியானவனுக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், தவறானவனுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், நல்லவனுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், கெட்டவனுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்றேன்னு அர்த்தம். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிறது ஒருபோதும் ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீங்க எல்லாரோடு காம்ப்ரமைசிங் இருந்தீங்கன்னா, அந்த காம்ப்ரமைசிங் இருக்கிற ஆட்கள் அவங்க உங்களை நேசிப்பாங்க, உங்களை வாழ்த்துவாங்க, உங்களுக்கு பிரியமா நடப்பாங்க. ஆனால் நீங்கள் யாராவது ஒருவரோடு காம்ப்ரமைஸ் இல்லாம, ஏதாவது ஒரு காரியத்தில் ஒத்து போகாமல் நீங்கள் வேறு விதமாய் போகிறீர்கள் என்றால், கண்டிப்பாக அந்த நபருக்கு உங்களை பிடிக்காது. அப்படிதானே? ஒரு நபரோடு நீங்கள் ஒத்து போகவில்லை என்றால், ஒரு நபருடைய காரியத்திற்கு நீங்கள் மாறுபாடான எண்ணத்தோடு இருக்கிறீர்கள் என்றால், கண்டிப்பாக அந்த நபருக்கு உங்களை பிடிக்காது. அந்த நபர் ஒரு தப்பான நபரா இருப்பாங்க, எத்தனையோ காரியம் இருக்கும், அந்த நபருக்கு உங்களை பிடிக்காது. அந்த நபர் உங்களை குறித்து வாழ்த்தி பேச மாட்டாங்க, உங்களை புகழ்ந்து பேச மாட்டாங்க, கண்டிப்பாக உங்களை குறித்து குறை சொல்லுவாங்க, உங்களை பத்தி மோசமா பேசுவாங்க, முன்னாலையும் பேசுவாங்க பின்னாலையும் பேசுவாங்க. இதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்க சொன்னார். இப்ப புரியுது அந்த வசனத்துக்கு அர்த்தம். எல்லா மனுஷராலும் நீங்கள் புகழப்படும் பொழுது உங்களுக்கு ஐயோனா, நீ எல்லாரோடும் காம்ப்ரமைஸ் ஆகி போறேன்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க கூடாது, அப்படிப்பட்ட வாழ்க்கை அது ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை கிடையாதுங்கிறார் ஆண்டவர். சிலரோடு நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அவளோட ஒத்து போக முடியும், சிலருடைய காரியத்தில் நாம் எதிர்த்து நின்றுதான் ஆக வேண்டும். சிலருடைய காரியத்திற்கு நாம் செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும். வேதம் ஒருபோதும் டோட்டலா காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதை ஒருபோதும் வேதம் அனுமதிக்கவில்லை. எடுத்து வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 6:14-18 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கலாம்.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது?
தேவனுடைய ஆலயத்திற்கும்
விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி
அவர்கள் தேவனாயிருப்பேன்.
அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி
நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய
ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால்
நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு
உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்.
புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் என்றைக்குமே எல்லா இடத்திலேயும் எல்லா காரியத்திலும் நாம் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறதை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அவர்களுக்கென்று ஒரு வழிமுறை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்திலே வாழ்கிறவர்களோடு நாம் ஒத்து போக முடியும். இல்லாத பட்சத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை விட்டு பிரிந்து போங்கள், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லுகிற ஆண்டவர். ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, ஒரு அவிசுவாசியை போல் நடக்கிற ஒரு நபர் அல்லது ஒரு அவிசுவாசியான நபரோடு இணைந்து ஈக்குவலா டிராவல் பண்ணக்கூடாதுங்கிறாரு. அவருடைய வாழ்க்கையோடு எல்லா விஷயத்திலும் ஒத்து போகிற காரியம் இருக்கக்கூடாது. உண்மையா சொல்லுகிறேன், நீங்கள் சரியான ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உங்களை சுற்றிலும் இருக்கிற அவிசுவாசியோடு எல்லா விஷயத்தும் உங்களுக்கு டேலி ஆகாது. அதுதான் ஒரு சரியான விசுவாசி அடையாளம், கண்டிப்பா டேலி ஆகாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடு வரும், உங்களுக்கும் அவங்களுக்கும் பல விஷயங்களிலே சிந்தனையிலே மாற்றங்கள் இருக்கும், உங்களுக்கும் அவங்களுக்கும் செய்கையில வித்தியாசம் இருக்கணும், உங்களுக்கும் அவங்களுக்கும் சில விதமான அப்ரோச் பண்ற காரியத்தில் வித்தியாசம் இருக்கணும். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களை பிரித்தெடுக்கிறார், அவங்களுடைய இருதயத்திலே மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த இருதயத்தின் மாற்றம் அவங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கண்டிப்பாக வெளிப்பட்டே ஆகும். அப்படி வெளிப்படும் பொழுதுதான் அவன் சரியான ஒரு தேவ பிள்ளை, அவன் தான் கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறான். அவனை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்பொழுது உங்களை என் குமாரனும் குமார்த்திகளுமா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றார். அவன் தான் தேவ பிள்ளை, அவன் தான் தேவ சமூகத்தில் இருக்கிறவன். அவர்களுக்கு இந்த உலகத்தோடு இருக்கிறவர்களோடு எல்லா விஷயத்திலும் 100% டேலி ஆகவே ஆகாது. சிலரோடு கொஞ்சம் ஜாஸ்தி டேலி ஆகும், சிலரோடு இன்னும் கொஞ்சம் ஒத்து போகும். ஆனா 100க்கு 100 உலகத்தில் இருக்கிற ஒரு நபரோடு உங்களுக்கு ஒத்து போகிறது என்றால் நீங்கள் சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாடல் என்றுதான் தெளிவான விஷயம். நல்லா தெரியணும், 100க்கு 100 உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்களோடு, உங்க கூட வேலை செய்யற அவிசுவாசியோடு, உங்க கூட பழகவங்களோடு 100% உங்களுக்கு எல்லாத்திலையும் க்ளோஸா போக முடியுதுன்னா நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். வேதம் அப்படிதான் சொல்லுது, நீங்க சரியில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியில்லை. எல்லா விஷயத்திலும் அவங்களோட ஒத்து போதே எப்படி? அப்ப அவிசுவாசிக்கு நமக்கு வித்தியாசமே இல்லை, அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு சம்பந்தமே இதனால் எப்படி சம்பந்தம் வந்துச்சு? ஆகையினாலே ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நாம் எல்லாராலும் எல்லா இடத்திலையும் புகழப்பட முடியாது. அநேகர் நம்மளை புகழலாம், ஆனால் ஒரு சிலராவது நமக்கு விரோதமான எண்ணம் கொண்டவர்களாக இருக்கணும். ஆமென். ஒரு சிலராகிலும், நம்மை சுற்றிலும் இருக்கிற அவிசுவாசிகள், நம்மை சுற்றிலும் இருக்கிற சில நபர்கள், யாருக்காவது நம்மோடு கூட ஒத்து போகாத ஒரு நிலைமை இருக்கணும். அதுதான் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். ஆகையினால வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, கிறிஸ்துவுக்கும் பேழியாளுக்கும் இசைவேது, தேவ பிள்ளைகளுக்கும் பேழியாளோடு கூட எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுனர். நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரையும் பிரியப்படுத்தவே ஒருபோதும் முடியாது. சிலரை பிரியப்படுத்தலாம், சிலரை கண்டிப்பாக நம்மளால பிரியப்படுத்த முடியாது. இது இயற்கையான விஷயம். நீங்க நினைக்கலாம், இப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்றேன். நீங்கள் சரியா இருக்கும் பொழுது உங்களை சில நேரத்தில் சில இன்சல்ட் பண்ணலாம், சிலர் வேதனைப்படுத்தலாம், உங்களை குறிச்சு குறை சொல்லலாம். அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, ஓ நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், மத்தவங்களுக்கு சொல்லல, நல்ல ஸ்பிரிச்சுவலா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், நான் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன், ஆனா ஏன் என்னை பத்தி எல்லாம் மோசமா பேசுறாங்க, ஏன் எனக்கு எல்லாம் பிரச்சனை கொடுக்கறாங்க, ஏன் எனக்கு போராட்டத்தை கொடுக்கறாங்க, ஏன் என்னை இன்சல்ட் பண்றாங்க, நான் எல்லாத்திலையும் கரெக்டா தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு விரோதமா தேவையில்லாம பேசுறாங்க, ஏன் எனக்கு விரோதமாக இப்படி வேண்டாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இப்படி ஒரு கேள்வி இருக்குதா? நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு விரோதமா தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க, அநியாயமா என்னை பத்தி பேசுறாங்க, அவசியம் இல்லாம என்கிட்ட வம்பு கழுகுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா உங்களுக்கும் அந்த நபருக்கும் டேலி ஆகல, உங்களுடைய சரியான வாழ்க்கை அந்த நபரோடு டேலி ஆகல. அதனாலதான் அவங்க உங்களிடத்துல வந்து வம்பு கெடுக்கிறாங்க, அதனாலதான் உங்களை பத்தி குறை சொல்றாங்க, அதனாலதான் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, அதனாலதான் உங்களை ஏதாவது விதத்தில் இன்சல்ட் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன? உங்களுக்கும் அவங்களுக்கு ஒத்து போகாதபடிக்கு சில காரியங்கள் விரோதமா இருக்கிறது. வாசிங்க, இயேசு கிறிஸ்து அழகா சில வார்த்தைகள் சொல்றார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 19-20 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும்
மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால்
அவர்கள் ஒளியை பார்க்கிலும்
இருளை விரும்புகிறதே
அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு
ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் ஒளி சத்தியம் இந்த ரெண்டு வார்த்தை இருக்குது. 21 வசனத்தில் பாத்தீங்கன்னா சத்தியத்தின்படி செய்கிறவன் ஆரம்பிக்கிறார். ஒளி யார் இந்த ஒளி? இயேசு கிறிஸ்து ஒளி. சத்தியம் யார் இந்த சத்தியம்? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம். உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவாகிய அந்த ஒளி, உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவாகிய அவருடைய வார்த்தையாகிய சத்தியம் உங்களுக்குள்ள நிறைந்திருக்குமானால் சிலர் அதை கண்டு உங்களை பகைப்பாங்க. உங்களிடத்தில் ஒளி இருக்கிறதுனாலே ஒளி இல்லாதவர்கள் கண்டிப்பாய் பகைப்பாங்க, உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. ஒளியினிடத்துல வர முடியாதபடி தங்களுடைய கிரியைகள் மோசமா இருக்கிறதுனாலே உங்களையும் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களையும் சேர்த்து பகைப்பாங்க. இது இயற்கையை நடக்கிற விஷயம். இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த உலகத்தில் அதுதான் நடந்துச்சு. அவருடைய வழிகளில் நடக்கிற நமக்கும் அதுதான் நடக்கும். இது கரெக்டா நடக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இப்படி யாருமே உங்களுக்கு விரோதமா பேசல, யாருமே உலகத்தார் எல்லாரும் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா நீங்க சரியில்லை. அதுதான் நீங்க இன்னைக்கு கரெக்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் முதல் முதலாக நேராக கலிலேயாவில தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார்.
ஒரு நிமிஷம் கவனிக்கணும், அவருடைய காரியங்கள் இதோட முடிச்சிடல. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார், அபிஷேகம் பெற்றார், பிசாசினால் 40 நாட்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டார். அதன் பிறகு நேராக கலிலேயாவுக்கு வருகிறார். கலிலேயாவிலே வந்து ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த உபதேசத்தை கேட்ட உடனே எல்லாரும் புகழ்ந்தாங்க. என்ன மாதிரி ஒரு பிரசங்கம் இது, என்ன அருமையாய் பேசுறார், என்ன ஞானம், என்ன அறிவு என்று அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவருடைய அதிகாரத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு புகழ்ந்தாங்க. இந்த புகழ்ச்சி இது எங்க நடந்தது? கலிலேயாவிலே நடந்துச்சு. கலிலேயாவிலே இந்த ஊழியத்தை அவர் முடித்து விட்டு நேராக தாம் வளர்ந்த ஊருக்கு வரார், நாசரேத்துக்கு வரார். 22வது அதிகார வசனத்தில் வாசிக்கலாம்.
எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள்.
இப்ப இது நாசரேத்துல அடுத்த ஊழியம் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது தாம் வளர்ந்த ஊர், 16வது வசனத்தில் பார்க்கும் பொழுது தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்தார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. 14-15 வசனங்கள் அவர் கலிலேயாவில் ஊழியம் செய்தார். 16வது வசனத்தில் பார்க்கும்பொழுது அவர் நாசரேத்துக்கு வந்துட்டார், தான் வளர்ந்த ஊருக்கு வந்துட்டார். இங்கேயும் வளர்ந்த ஊருக்கு வந்த பிறகு அவர் மறுபடியும் அந்த சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாளிலே ஜெபாலயத்துக்கு போறார். ஜெபாலயத்திற்கு போய் வாசிக்கும்படி, வேத வசனத்தை வாசிக்கும்படி எழுந்து நிற்கிறார். அவர் நிற்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவர் கையில் கொடுக்கப்பட்டது. உடனே அந்த புத்தகத்தை திறந்து 61வது அதிகாரம் இப்ப எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டு எனக்கு நேரம் கிடையாது, அவர் இந்த இடத்துல வாசிக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே கர்த்தருடைய ஆவியாளரின் மேல் இருக்கிறார் சொல்லி வாசிக்கிறத பாக்கிறோம். 18வது வசனத்திலிருந்து இது வேற ஒண்ணு இல்ல, 61வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். முதல் 3 வசனங்களை வாசிக்கிறார். வாசித்து விட்டு நீங்கள் கேட்டதான இந்த வேத வசனம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னார் சொல்லிட்டு உட்கார்ந்தார். இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சரியாக எடுத்து வாசித்து நான் இப்பொழுது ஆவியானவரால் நிரப்பப்பட்டுட்டேன், ஊழியத்தை ஆரம்பிக்க போறேன் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லிட்டு உட்கார்ந்தார். அதுவரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஓ இவர் எவ்வளவு அழகாக வேத வசனத்தை வாசித்து இவர் எவ்வளவு நேர்த்தியா இந்த தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். எல்லாரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. கலிலேயாவில் அவருக்கு பயங்கர புகழ்ச்சி, அடுத்தது நாசரேத்தில் வந்து அவர் பைபிளை வாசிக்கும் பொழுது சரியான புகழ்ச்சி, ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய எல்லாரும் நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டதோடு நிறுத்தி கொள்ளாம ஒரு வார்த்தை கூடவே சேர்த்தாங்க, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. நாங்கள் வந்த அடுத்த காரியமே இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. அவர் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க, அவருடைய ஞானத்தை பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்த வார்த்தையே இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் நம்ம ஊர் பையன் தான், இங்க தானே பிறந்து வளர்ந்தவன், சின்ன வயசுல நம்ம பார்த்துருக்கோம், இவன் எப்படி தினமும் பைபிள் படிக்கிறான், இதெல்லாம் நடந்துச்சுங்கிறான். அப்படின்னு உடனே சொன்னாங்க. உடனே இயேசு கிறிஸ்து, என்னை யோசேப்பின் குமாரனா தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உடனே ஆரம்பிக்கிறார் பிரீச்சிங். அது வரைக்கும் சும்மா அப்படி பைபிளை படிச்சு இன்னைக்கு நிறைவேறுச்சுன்னு சொன்ன ஆண்டவர் அதுக்கு பிறகு எடுக்கிறார் வேத வசனம், தன்னுடைய காரியத்தை சத்தியத்தை எடுக்க ஆரம்பிக்கிறார். 23 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே,
வைத்தியனே,
உன்னை தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி, கப்பர்நகூமூரில்,
கப்பர்நகூமிலே
உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ, அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று, நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம்.
நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள் என்பது நிச்சயம் ஆரம்பிக்கிறார். ஓ, நீ யோசேப்பின் குமாரன் அல்லவான் தான் நீங்க பேசுறீங்க. இப்ப நீங்க அடுத்து என்ன சொல்லுவீங்க? கலிலேயாவில் அற்புதம் பண்ணிட்டு தானே வந்திருக்கிற, அதே அற்புதத்தை இங்கே செய் பார்க்கலாம் அப்படின்னு என்ன அற்புதம் செய்ய வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எடுத்தார் சாட்டைய. கலிலேயாவிலே அவர் நல்ல அருமையாய் பிரசங்கம் பண்ணினார், அருமையாய் அற்புதங்களை செய்தார். அந்த ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவரை குறித்து எல்லாராலும் புகழப்பட்டார். எல்லாரும் அவர் ஆச்சரியப்பட்டாங்க, புகழ்ந்தாங்க. கலிலேயால் அவருடைய ஊழியம் அவ்வளவு நல்லா போச்சு. இப்ப நாசரேத்துக்கு வந்த உடனே அவர் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, புகழ்ந்தாங்க. புகழ்ந்ததோடு நிறுத்திக் கொள்ளாம அடுத்தது, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறார், இதுவரைக்கும் ஒத்து போச்சு, பைபிள் படிக்கிற வரைக்கும் ஒத்து போச்சு, ஆனால் இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஞானம், அவருடைய அறிவு, அவருக்குள் இருக்கிற தெய்வீகம், இது டேலி ஆகல. புரியுது உங்களுக்கு? உலகத்திற்கு நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய தெய்வீக தன்மை கண்டிப்பா டேலி ஆகாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த தெய்வீகம் அந்த நாசரேத்தூரில் இருந்த ஜனங்களோடு டேலி ஆகல. அவங்களுக்கு தெரிஞ்சு யோசேப்பின் குமாரனோடு ஒத்து போகும், ஆனால் தேவகுமாரனோடு அவங்களுக்கு டேலி ஆகாது. ஏன்னா உலகத்தாட்கள், அந்த நாசரேத்தூர் ஜனங்கள் ஆவிக்குரியவங்க கிடையாது, உலகத்து சிந்தனை உள்ளவர்கள், அவர்களுக்கு அது டேலி ஆகாது. உடனே அவங்க யோசேப்பின் குமாரனாகத்தான் அவங்களை அவரை பார்க்க முடிஞ்சது தவிர அவரை தேவகுமாரனாக அவங்களால பார்க்க முடியல. உடனே இயேசு கிறிஸ்து ஆரம்பிச்சார், இப்ப நீங்க அடுத்தது என்ன சொல்ல போறீங்கிறத நான் சொல்றேன். கலிலேயாவில் செய்த அதே அற்புதங்களை இங்கேயும் செய்யும் தானே சொல்ல போறீங்க? ஆரம்பிச்சார். ஆரம்பித்து எலியா தீர்க்கதரிசி நாட்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு தவிர வேற எந்த இடத்துக்கு அதை அனுப்பல. தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேற எங்கேயுமே கனவீனப்படுத்தப்பட மாட்டான் என்று சொல்லி அந்த ஜனங்கள் தன்னை கனவீனம் பண்ணுகிறதை, தேவகுமாரனை யோசேப்பின் குமாரன் என்று கனவீனம் பண்ணுகிறதை உடனே கடிந்து கொண்டார். தேவகுமாரனை அவளால பார்க்க முடியல. ஒன்னு சொல்றேன் கேளுங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து உலகத்து ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உங்களை உலகத்து ஜனங்கள் டோட்டலா உங்களை ரீட் பண்ண முடியுதுன்னு வச்சுங்க, நீங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உங்களை உலகத்து ஜனங்கள் உங்களை டோட்டலா புரிஞ்சுக்கிறாங்கன்னா நீங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் புரிஞ்சு கொள்ளலாமே தவிர ஒரு உலகத்து மனுஷனால் ஒரு ஆவிக்குரியவனை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களை புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. ஏன்னா அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள். அவர்களை ஒரு உலகத்து மனுஷன், ஒரு உலகத்தின் காரியத்தில் இருக்கிறவன், உலக அறிவோடு ஒரு ஆவிக்குரியவனை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்முடைய ஞானம் வேற, நம்முடைய அறிவு வேற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் வேற, புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை அதுவரைக்கும் 30 வரைக்கும் வாழ்ந்த ஒரு யோசேப்பின் குமாரனாக தான் பார்க்க முடிஞ்சதை தவிர, இந்த 30வது வயதில் அவர் ஞானஸ்தானம் பெற்று தன்னை ஒரு தேவகுமாரனாக வெளிப்படுத்தும் பொழுது அவங்களால புரிந்து கொள்ள முடியல. இப்ப இந்த ஜனங்கள் அப்படி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவருடைய உலகத்தனத்தை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்ட உடனே அந்த சொந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வாசிங்க 28-29 வசனங்களை வாசிங்க.
ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு
எழுந்திருந்து
அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ
அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். நாசரேத்தில் இருந்த அவர் வளர்ந்த ஊர் ஜனங்க அவருக்கு என்ன செய்யறாங்க பாருங்க. இவர் சொன்ன உடனே அந்த ஜனங்களுடைய குறைவை சுட்டி காட்டின உடனே ஜெப ஆலயத்துக்குள் உட்கார்ந்து இருக்கும் போதே அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. ஓ, எங்களை பார்த்து நீ குறை சொல்லுகிறீரா? ஏன் நாங்க பார்த்து வளர்ந்த பையன், நீ எங்க கிட்டயே ஏதோ பெருசா பேசுறியா என்று சொல்லி கோபம் வந்தது. உடனே அவரை பிடிச்சு தர தர தரன்னு எடுத்துட்டு போனாங்க. அந்த நாசரேத் ஒரு செங்குத்தான மலையிலே கட்டப்பட்டிருந்த ஊர், அது மலை உச்சிக்கு கொண்டு போனாங்க. எதுக்கு கொண்டு போனாங்க? அவர் தலைகீழ தள்ளி விடணும்னு கொண்டு போனாங்க. அந்த மலை உச்சியிருந்து அவரை தலைகீழ தள்ளி கொண்டு போடணும்னு சொல்லி அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊர் ஜனங்கள் அவரை தூக்கிட்டு குழித்துட்டு போனாங்க. ஆனா இந்த இடத்துல அவருடைய எஸ்கேப் ஒரு மிரக்லஸ் எஸ்கேப். இது அவரோ அவர் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். இந்த மனுஷர் கையில் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது, மனுஷத்தில் தப்பிக்கவே வாய்ப்பு கிடையாது. ஆனா அவரோ அவர் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார்னா என்ன அர்த்தம்? திடீர்னு அவங்களுக்கு ஏதோ குழப்பம் வந்துட்டு கொண்டு போய் கீழே தள்ளணும்னு உச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. தள்ளணும்னு நினைக்கும் போது என்னமோ கன்ஃபியூஸ் ஆகி போச்சு அவங்களுக்குள்ள. எதுக்கு மேல வந்தோம், எதுக்கு நிக்கிறோம், ஏன் நிக்கிறோம், என்னமோ தெரியல, என்னமோ ஆகி போச்சு அவங்களுக்கு. புத்தி கலங்கி போச்சு, ஒண்ணும் புரியல. அவர் பேசாம நடந்து போயிட்டே இருந்துட்டாரு. ஏன் வந்தோம், ஏன் மலை உச்சிக்கு போனோம், அவங்களே தெரியல. அவர் போயிட்டு இருப்பார், அப்புறம் எதுக்கு நம்ம இந்த மலை மேல நிக்கிறோம், அவங்களும் யோசிச்சிருப்பாங்க, யோசிச்சுட்டு இறங்கி போயிருப்பாங்க. இதாங்க நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் அவர் தப்பிக்க முடிஞ்சதே தவிர, இல்லைன்னா அந்த ஜனங்க கையில் அவர் தப்பிச்சிருக்கவே முடியாது. அவர் வளர்ந்த ஊர் ஜனங்கள் அவரை எவ்வளவாக பகைச்சாங்கன்னு பாருங்க. காரணம் என்ன? அவர் சத்தியத்தை சொல்லி தான் ஒரு தேவகுமாரன் என்பதை அவர் வெளிப்படுத்தின உடனே அந்த ஜனங்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் அவர் பைபிள் படிக்கும் போது ஆஹான்னு புகழ்ந்தாங்க. ஓ, என்ன அருமையா வேத வசனத்தை சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் அவங்களுடைய லைஃப் அவர் டச் பண்ண உடனே சர்ன்னு உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒருத்தருக்கு பிரியமாய ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு தான் எல்லாம் பாராட்டிட்டு தான் இருப்பாங்க. அவங்க லைஃப் நீங்க டச் பண்ற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லிடுங்க, அவ்வளவுதான் சர்ன்னு கோபம் வந்துடும் வரும். இதனாலதான் சொல்ற, எல்லாராலும் நீங்கள் புகழப்பட முடியாது. எல்லாராலும் நீங்கள் புகழப்பட முடியாது. எல்லாராலும் நீங்கள் புகழப்பட்டால் நீங்கள் ஆவிக்குரிய நபர் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அப்படித்தான் ஆரம்பிச்சது, அவருடைய ஊழியமே அப்படித்தான் ஆரம்பிச்சது. கலிலேயாவிலே டோட்டல் சக்சஸ். ஆனா நாசரேத்துல வரும்பொழுது அந்த ஜனங்களுக்கு இடரலாச்சு. அந்த இடத்துல ஒரு நேரத்தில் புகழ்ந்தாங்க, ஜபாலயத்துக்குள்ள புகழ்ந்தாங்க. அடுத்தவர் பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்ச உடனே, அவருடைய தவறை சுட்டி காட்ட ஆரம்பிச்ச உடனே அவர்களே அவரை கொலை செய்வதற்கு முயற்சியும் பண்ணினாங்க. இதுதான் உலகம். ஆகையினால் இன்றைக்கும் சொல்லுகிறேன், எல்லாராலும் ஒரு ஆவிக்குரியவன் கண்டிப்பாய் புகழப்பட முடியாது என்பதுதான் உண்மையான விஷயம். சரி, இன்னும் சில விஷயத்துக்கு நான் போவோம். வேதத்திலே பவுல் ஒரு சாட்சியை சொல்றார் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:16 வாசி. கலாத்தியர் 4:16
நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ.
இங்கே கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வி எழுப்புகிறார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோன்னு கேட்கிறார். ஏன் இந்த ஜனங்களிடத்தில் அவர் இப்படி கேட்க வேண்டும்? இந்த சபையை பவுல் தான் ஸ்தாபித்தார். ஜனங்களுக்கு இந்த கலாத்தியா பட்டணத்தில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து சபையை ஸ்தாபித்தவர் இந்த பவுல் தான். இந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. அருமையாக அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க.
அதன் பிறகு பவுல் அந்த கலாத்திய பட்டணத்தை விட்டுட்டு வேறு பட்டணத்திற்கு அவர் ஊழியத்திற்கு சென்ற பிறகு உள்ளுக்குள்ளேயே சில குழப்பங்கள் நடந்தது. என்ன பழைய சடங்காச்சாரங்கள் முறைகளை எல்லாம் நம்ம கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் திருப்பி பழைய பாரம்பரியத்தை கிளப்பி விட்டாங்க. அதனாலே ஒரு சில விசுவாசிகள் இழுப்புண்டு போனாங்க. இவங்களை பாரம்பரியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆவிக்குரிய நிலைமைக்குள் பவுல் நிறுத்திட்டு போயிட்டாரு. ஆனால் மறுபடியும் இவர்கள் பாரம்பரிய காரியங்களுக்குள்ளே பழைய காரியத்துக்குள்ளே கை கழுவாம சாப்பிடக்கூடாது, கால் கழுவாம வீட்டுக்குள்ள போகக்கூடாது, இப்படி பல விதமான பாரம்பரிய காரியங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. விருத்த சேதனம் பண்ணி இப்படி பல விதமான காரியங்களுக்குள் நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்ச பிறகு பவுலுக்கு இது தெரியுது, கடிதத்தை எழுதுறார். அவர் எப்படி எழுதுறார் பாருங்க, 3 அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்?
இயேசு கிறிஸ்து
சிலுவையில் அறையப்பட்டவராக
உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய்
உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவடைய போகிறீர்களோ?
நீங்கள் இத்தனை புத்தியினரான கேட்கிறார். நான் உங்களிடத்தில் அன்போடு வரட்டுமா பெரம்போடு வரட்டுமான்னு கூட கேட்பார். அந்த ஜனங்களுடைய காரியம் அப்படி ஆயிடுச்சு. ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டு தங்கள் இருதயத்தை திறந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தவங்க, அபிஷேகம் பெற்றவர்கள், இப்பொழுது மறுபடியும் பழைய காரியத்திற்குள் திரும்பி போய்விட்டார்கள். மறுபடியும் பழைய பாரம்பரிய காரியங்களுக்குள் போய்விட்டார்கள். ஒண்ணு நான் சொல்றேன் கேளுங்க, ஸ்பிரிச்சுவல் அவங்களுக்கும் உலகத்தின் பாரம்பரியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் அதுல எதுவுமே கலக்கிறதுக்கு காரியம் கிடையாது. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறவர்கள் உலகத்து மனுஷருடைய வழிபாடுகள், உலகத்து மனுஷர் செய்கிற காரியங்களிலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்றால், நான் தைரியமா சொல்றேன், நீங்கள் ஆவிக்குரியவர்களே அல்ல, மாம்சத்துக்குரியவர்கள். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்பொழுது நீ எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்கிற எத்தனை விஷயங்கள் உலகத்தனமா இருக்கும், உலக பாரம்பரியம், உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் காரியம். எனக்கு சில டைம் கல்யாண பத்திரிகை வரும், நான் நிறைய அது போறதே கிடையாது. ஒரு 10 கல்யாண பத்திரிகை வந்து ஒன்னு போனா ஜாஸ்தி அவ்வளவு வரும். ஆனா இதுல ஒன்னு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, போன மாசம் நினைக்கிறேன் ஒரே நாள்ல நாலு இடத்துல கல்யாண பத்திரிகை, ஒன்னு கோயம்புத்தூர்ல ஒன்னு வந்துச்சு, ஒன்னு மெட்ராஸ்ல இருந்து வந்துச்சு, இங்க இருந்து 4 இடத்துல இருந்து ஒரே நாள்ல 4 பத்திரிகை. எப்படி நான் 4 இடத்துக்கு போறது? சரி, ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தலை காமிச்சிட்டு வந்து, ஏன் இந்த எல்லாருக்கும் இந்த ஒரு நாள்ல தான் 4 இடத்துல 4 பேர் ஏன் ஒரு நாள்ல போய் வச்சுட்டுக்கிறாங்க? அது மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த ஒரு நாள்ல தான் போய் முட்டிட்டு நிக்கிறாங்க. ஏன் நல்ல நாள்? அந்த நல்ல நாளை சொன்னவன் எவன் கேட்கிற? அந்த நல்ல நாளை சொன்னவன் எவன்? ஜோசியகார். சொன்னவன் யார்? ஜோசியகார். அந்த நாள்ல எல்லா மண்டபமும் ஃபுல்லா இருக்குது, அந்த நாள்ல எல்லா இடத்துல அப்படிதான் இருக்குது. ஆனால் அந்த நாளை போய் முட்டிட்டு நிக்கிறாங்க. எதை வச்சு? கேலண்டரை பார்க்கறாங்க. நல்ல நாளா இருக்குது, வெப்பம். நான் சொல்றேன், இவர்கள் யாருமே ஆவிக்குரியவர்கள் அல்ல, தெரியுமா? ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்குரியவர்கள். பரலோகம் போறது இவ்வளவு ரொம்ப கஷ்டம். இந்து சடங்காச்சாரங்கள், பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த சடங்காச்சாரங்கள், அந்த முறைமைகளை உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒட்டி கொண்டிருக்குமானால், நான் தைரியமா சொல்றேன், நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. ஆவிக்குரியவனுக்கும் மாம்சத்து காரியத்திற்கும் சம்பந்தம் கிடையாது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு கிடையாது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. அந்த பழைய பாரம்பரியம், அந்த பழைய காரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள் ஒருபோதும் பரலோகத்தில் போக முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு ஐயா ஒருத்தர் இருந்தார், வயதில் மூத்தவர். அவர் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட நான் நிறைய ஊழியத்தில் இருந்திருக்கிறேன். அவர் ஒரு நாத்திகர், கிறிஸ்துவை அறியாத, கிறிஸ்துவில் கடவுளை இல்லைன்ற ஒரு கொள்கையில் வளர்ந்தவர். இப்பொழுது அவர் கர்த்தருடைய ராஜ்யம் போயிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் மாஸ்டரா இருந்தார். அந்த நிலைமையில் அவர் கடவுளே இல்லை என்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தவர். அந்த நாட்களிலே பெரியாருடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு பெரியாரோடு கூட இணைந்து பிரச்சாரத்திற்கெல்லாம் போகிறவர். அவர் பெரியாரோடு ரொம்ப அசோசியேட்டா இருந்து பல இடத்துல போயிட்டு இருந்திருக்கார். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததான அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை. அவருடைய ஒரு மகன் ரெண்டு காலும் முடமானவன், நடக்க முடியாது, சின்ன பையன். இது பல வருஷத்தில் நடந்த விஷயம். அந்த பிள்ளை நடக்க முடியாத ஊனனாக சின்ன பையன் இருக்கிறான். அதுக்கு என்ன செய்யறது தெரியல. அப்படி இருக்கும்பொழுது அவர் கடவுள் இல்லை என்ற கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவர். அந்த நாட்களில் சென்னையிலே ஒரு கூட்டம் நடந்தது. மோரிஸ் செர்லோ என்று சொல்லி அமெரிக்க தேசத்திலிருந்து வந்த ஒரு தெய்வீக சுகமளிக்கும் ஊழியர் உடைய அற்புத கூட்டம் ஒன்று நடந்துச்சு, எஸ்ஐஏ திடல்ல. அந்த கூட்டத்திலே போகும்படி அவரோடு ஒர்க் பண்ற, போஸ்ட் ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ணுகிற ஒரு நபர் அவருக்கு சொன்னாங்க. சொல்லி இவர் அந்த கூட்டத்துக்கு போய் அட்டன் பண்ணார். பையனை கூட்டிட்டு போனார். அப்ப அந்த கூட்டத்தில் கிரவுண்ட்ல பையனை முன்னாடி விட்டுட்டு இவர் என்னதான் பேசுறாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பின்னால் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். பையன் முடமான பையன், தரையில் அப்படியே உட்காந்துட்டு கிடக்கிறான். இவர் பின்னால் தள்ளி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார், என்ன பேசலாம், என்ன நடக்குதுன்ட்டு. அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. செய்தி முடிந்தது, ஜெப நேரம் ஆரம்பித்தது. தேவ வல்லமை அந்த இடம் முழுவதும், அந்த மைதானத்தை முழுவதும் ஆக்கிரமித்து ஆரம்பித்தது. இவர் எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென்று அந்த முடமான பையன், அது வரைக்கும் நடந்ததே கிடையாது, திடீரென்று எழுந்தான், ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்தில் அப்படியே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். கதறி கதறி அழுதார். அதை பார்த்து இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று கதறினார். அந்த நாளிலே தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு டோட்டலா அர்ப்பணிச்சார். உடனே அவருடைய வாழ்க்கையின் காரியம் அப்படியே மாறிச்சு. அதுவரைக்கும் கடவுள் இல்லை என்று சொல்லி மேடைகளிலே பேசி வந்த அந்த மனுஷன் இயேசுவே தெய்வம் என்று பேச ஆரம்பிச்சார். அவரோடு நான் பல இடங்களுக்கு, அவர் என்னோட ரொம்ப சீனியர், அவரோடு நான் பல இடங்களுக்கு நாங்கள்லாம் ஊடித்து நாங்கள் ஒண்ணா போவோம். திருப்பிரசங்கம், கிராம ஊழியங்களை நாங்கள் ஒன்றா நிறைய போய் செஞ்சிருக்கிறோம். அப்போ அவர் சொல்ற சாட்சி ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாத்துக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும். அவர் தன்னுடைய சாட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய நாத்திக வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து அவர் தான் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டேன்னு கொண்டு வருவார். அப்போ அவர் நாத்திக வாழ்க்கை குறித்து அவர் பேசுவார். நான் கடவுள் இல்லை என்று சொல்லி நான் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தேன். நான் பெரியாரோடு கூட இணைந்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையில், அந்த கொள்கையிலே நான் முழுவதும் என்னை அர்ப்பணித்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுவார். எனக்கு கல்யாணம் பேசப்பட்ட போது நான் எப்படி செய்தேன் என்றால், யாருமே பண்ணாத அந்த ராகு காலத்தில் நான் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணேன். யாரு? நாத்திகன். இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்துதான் எல்லாரும் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மூட நம்பிக்கை என்பதை காட்டுவதற்காக எல்லா மனுஷர்களும், இந்து மனுஷர்கள் எல்லாம் சொல்லுகிற ராகு காலம் அது மோசமான நேரம், அது செஞ்சா எதுவுமே நல்லா இருக்காதுன்னு சொன்ன அந்த நேரத்தை செலக்ட் பண்ணி, அந்த நேரத்தில், அந்த நல்ல நாள் இல்லாத அந்த நாளிலே நான் கல்யாணம் பண்ணேன். ஒரு நாத்திகனுக்கு இருக்கிற தைரியம் இன்னைக்கு விசுவாசிக்கு கிடையாது, தெரியுமா? ஒரு நாத்திகனுக்கு இருக்கிற அந்த தைரியம் இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அப்படி நான் கல்யாணம் பண்ணினேன், வாழ்க்கை கர்த்தர் நடத்தினார், அதன் பிறகு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்னை ரட்சித்தார், எல்லா காரியத்தையும் சொல்வார். ஒரு நாத்திக மனுஷன் இது ஒரு மூட பழக்கம் என்பதை காட்டுவதற்காக தைரியமாக அவர் ஒரு ராகு காலம் என்று சொல்லி, எல்லாரும் மோசமான நேரம் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் நல்ல ரிட்டையர்ட் ஆகி நல்ல விதத்திலே அதிகமாக நிறைய ஊழியம் செஞ்சு
இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர்ந்துட்டார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகளை இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? தெய்வ பிள்ளைகள் உலகத்தின் வழிபாட்டுக்கு போகக்கூடாது. இந்த இடத்திலே கலாத்திய சபை அப்படிதான் போயிடுச்சு. பவுல் வந்து சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் போய் முடிய போகிறீர்களோ. இது அவங்களுக்கு பிடிக்கல. கர்த்தருனை ஆசீர்வதிப்பான், எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாத, ஆண்டவனை உயர்த்துவான் சொல்லியே பவுல் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா பவுல் அவருடைய குறைகளை சுட்டி காட்டி, அவங்க மாவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்து மாம்சத்துக்குரிய சடங்காச்சாரத்தில் போகிறதை சுட்டி காட்டும் பொழுது அந்த ஜனங்களுக்கு கோபம் வந்துச்சு. பவுல் மேல, அந்த சபையை ஸ்தாபித்த பவுல் மேல அவங்களுக்கு எரிச்சல் வந்துச்சு. எங்களுடைய நடவடிக்கையை நீங்க ஏன் சுட்டி காட்டுறீங்க? கோபம் வந்துச்சு. அதனாலதான் கடைசியில் 4 அதிகாரத்தில் வரும்பொழுது எழுதுகிறார், 3 அதிகாரத்திலே, ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் போய் முடிவடைய போகிறீர்கள் நான் கேட்டார். புத்தி இல்லாத கலாத்தியரே எழுதினார். 4 அதிகாரத்தில் வரும்பொழுது சொல்றார், நான் உங்களுக்கு சத்தியத்தை போதித்ததுனாலே உங்களுக்கு சத்ருவா மாறிட்டேனோன்னு கேட்கிறார். சத்தியத்தை போதித்தால் சிலருக்கு சத்ருவாகத்தான் மாறுவோம். அதான் கரெக்ட், அதான் உண்மை. சத்தியத்தை போதிக்காமல் ஒரே ஆசீர்வாதமாய் போதித்தால் நம்ம யாருமே நமக்கு சத்ருவா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பாராட்டி புகழ்வாங்க. ஆனால் சத்தியத்தை சொல்லும் பொழுது, ஒரு நபருடைய குறைவை, ஒரு நபருடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டினால் கண்டிப்பாக அந்த நபர் நம்மை பகைப்பாங்க, நம்ம சத்ருவாதம் பார்ப்பாங்க. அதனால நம்ம எல்லாரும், ஐயோ நம்ம இவங்க பாராட்டாம விட்டுருவாங்களே, நம்மளை புகழாம விட்டுருவாங்களே, நம்ம இப்படி உங்களுடைய குறைய சொன்னோம்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்றதுக்காக வாயை முடிச்சு இருக்க கூடாது. ஒரு சிலர் உங்களை திட்டினாலும், ஒரு சிலர் உங்களை பத்தி மோசமா பேசினாலும் சொல்ல வேண்டியத சொல்லணும். சிலருக்கு உங்களை பிடிக்காது, அப்படி நீங்க பேசுறதுனால சிலருக்கு உங்களை பிடிக்காது. ஆனால் அதுதான் சரியான வாழ்க்கை. எப்படி ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்காம இருக்கணும், அதுதான் கரெக்டான வாழ்க்கை. எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்க கூடாது, ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்காம இருக்கணும், அதுதான் சரியான வாழ்க்கை. பவுளுடைய வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு, பவுளுடைய வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு, எல்லாருடைய வாழ்க்கையில் தான் நடக்குது. பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு முறை ஒரு செய்தியில் அவர் சொல்லியிருந்தார், அது கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அவர் இளம் வயதில், அவர் வாலிப வயதில் ரட்சிக்கப்பட்டுட்டார். அதுக்கு முன்னாடி படிப்பில் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் இருந்த ஊரில் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். எப்பவுமே பைபிளும் கையம் எடுத்துட்டு திருத்தருவா போய் திருத்தருள் நின்று பேச ஆரம்பிச்சிட்டார். அது அந்த ஊர் பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் எரிச்சலாச்சு. இப்ப பார்த்தாலும் இயேசு இயேசு பைபிள் பைபிள் திருத்துருவான்னு கத்திட்டு இருக்கிறான். இவன் எல்லாருக்கும் அவர் மேல அவர் எரிச்சலாச்சு. அவர் சொல்றாரு, வேடிக்கைய சொல்றாரு, அப்படி நான் பேச ஆரம்பிச்ச உடனே, ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச உடனே, அதுக்கு முன்னாடி என்னை பார்த்த பெரிய மனுஷங்களை எங்க ஊர்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லது பியா தம்பின்னு கேட்டவங்க எல்லாம் என்னை பார்த்து நம்ம மூஞ்சி திருப்பிக்குவாங்க. சரி, கொடை பிடிச்சிட்டு போனா கொடையை வச்சு மறைச்சுக்குவாங்க. இவன் மூஞ்சியில முடிச்சா நமக்கும் கெட்டதான் நடக்கணுவாங்க. அந்த மாதிரி என்னை கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த ஊர்ல ஐயோ உங்க அப்பா துரசாமி வாதியார் எவ்வளவு நல்ல மனுஷன், அவருக்கு போய் இந்த பிசாசு பறந்துருக்குது பாருங்க, காது உடவே பேச ஆரம்பிச்சாங்க. எதுக்கு? சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சதுனால. புரியுது? இப்படி எல்லாம் பரிகாசம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை அங்கீகரித்து இன்னைக்கு உயர்த்தி கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நம்ம சுவிசேஷத்தை சொன்னால், இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த தேவ மனுஷரா இருக்கட்டும், நாம இருக்கட்டும், சத்தியத்தை சொன்னால் கண்டிப்பாக 4 பேருக்கு சத்ருவா தான் நம்ம இருப்போம். ஆனால் அதுதான் கரெக்டான வாழ்க்கை. ஆமென். அதுதான் கரெக்டான வாழ்க்கை, அப்படிதான் இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. சரி, அடுத்த ஒரு காரியத்திற்கு நேராக சென்று நாம் முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் 18:5 வாசிக்கலாம்.
தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால்
சவுல்
அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான்.
சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரியாக்கினான்.
அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட
பிரியமாயிருந்தான்.
தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும்
ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து வந்து
ஆடல் பாடலுடன் புறப்பட்டு
மேளங்களோடும்
கீத வாத்தியங்களோடும்
சந்தோஷமாக ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள்.
அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம்
தாவீது கொன்றது பதினாயிரம் என்று
முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம்
எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள்.
இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான்.
இதுதான் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களுக்கு போகலாம். இங்கே பார்க்கும் பொழுது தாவீது கோலியாத்தை ஜெயித்த உடனே ஒரே நாள்ல அந்த தேசத்திலேயே ஹீரோவாயிட்டான், பெரிய ஆளாயிட்டான். சவுல் அவனுக்கு நல்ல பதவிகளை கொடுக்கிறான், அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரி ஆகினானாம். அப்படின்னு என்ன, ராணுவ தளபதி ஆயிட்டான் ஒரே நாள்ல. கோலியாத்தை அடிச்சு அடுத்த நாளே இஸ்ரவேலின் ராணுவத்திற்கு தாவீது தளபதி ஆயிட்டான். ஒரே நாள் டாப் போஸ்டுக்கு போயிட்டான். அதற்கு பிறகு பார்த்துட்டீங்கன்னா அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரருடைய கண்களுக்கும் பிரியமாயிருந்தான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அவன் ராணுவ தளபதி ஆயிட்டான், பதவி வந்துருச்சு, பேர் வந்துருச்சு. சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாம் இருந்தா இந்த தாவீது மாதிரி இருக்கணுங்கிறாங்க. தேசத்திற்கு அதிகாரிகள் எல்லாரும் தாவீதை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் அவனை உறுத்தி இருக்கும் சவுலுக்கு. என்னடா அது, நம்ம இப்பதான் தூக்கி திடீர்னு கொண்டு போஸ்ட் கொடுத்துட்டோம், எல்லாரையும் இவனை பத்தி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சிருப்பான். ஆனா அதுக்கு அடுத்த காரியம் நடக்கிறது, இந்த தாவீதை பாராட்டி புகழ்ந்து பெண்கள் எல்லாரும் மகிமைப்படுத்தி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுல் கொண்டது ஆயிரம், தாவீது கொண்டது பதினாயிரம் என்று முறைமுறையாய் பாடி தாவீதை உயர்த்துறாங்க. இப்ப சவுலுடைய உள்ளத்தில் ஒரு எரிச்சல் வந்தது. நம்மளை விட இப்போ நம்ம தான் இவனுக்கு பதவி கொடுத்துக்கார வச்சிருக்கிறோம், இப்ப இவங்க நம்மளை விட இவனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த காரியம் அவனுக்கு கசப்பை தூண்டி விட்டுச்சு. அந்த நேரம் முதல் சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இதுல நீங்க கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் சமாச்சாரம் கிடையாது. இது ஏதோ 6 மாசம் 1 வருஷத்து விஷயம் கிடையாது. கணக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்து விஷயம் இது. சவுல் 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டான். இந்த தாவீது சீன்ல வந்த பிறகு, கோலியாத்தை அடிச்ச பிறகு, சவுல் சாகர வரைக்கும் இந்த தாவீத விரோதமா தான் பார்த்தான். அவன் வாழ்க்கையில சாகர வரைக்கும் 40 வருஷம் அரசாண்டான். அதிலிருந்து அவன் மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் தாவீதை விரோதியா தான் பார்த்தான். சொல்ல போனால் அதுக்கு பிறகு சவுலுடைய வாழ்க்கையில வேற எதுவுமே அவனுக்கு தெரியல. இந்த சம்பவத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு மறுநாளிலே கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள இறங்கிச்சுன்னு போட்டிருக்குது. அந்த ஆவி இறங்கின பிறகு அவனால் கடைசி வரைக்கும் அதை விட்டு மேல முடியல. கடைசி வரைக்கும் இந்த சவுல் தாவீதை விரோதியாகவே பார்த்து, சொல்ல போனால் ராஜ்யபாரத்தை நடத்துகிறதற்கு கூட அவன் தன் கவனத்தை செலுத்தாமல் இந்த தாவீதை வேட்டையாடுறதுக்காக மாத்திரமே தன் முழு நேரத்தை செலவு பண்ணான். தன்னுடைய ராணுவத்தை திரட்டிக்கொண்டு அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் பின்னாலேயே துரத்திட்டு போயிட்டு இருந்தான். அவன் போற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தான்.
இன்னும் சில இடத்துல போனால் அந்த தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆசாரியர்கள் 85 பேரை அவன் கொண்டு போட்டான். இப்படி எல்லாம் நடந்துச்சு. தாவீதை கொள்ளுகிறது மட்டும்தான் அவனுக்கு ஒரே மோட்டிவா இருந்துச்சு. தாவீது செஞ்சது என்ன? சவுலுக்கு சாதகமாக ஒரு கோலியாத்த அடிச்சான், ஜெயிச்சான். அவன் தான் அவ்வளவுதான் செஞ்சது. ஆனால் அவனுக்கு அதுக்கு பிறகு அடுத்த ஒரு 35 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில படாத பாடு. ஒரு இடத்துல அவனால் நிக்க முடியல. ஓடுறான், 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 ஓடிக்கிட்டே இருக்கிறான். எல்லா இடத்திலையும் அவன் துரத்தப்படுகிறான். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. அடுத்த 35 வருஷத்துக்கு அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை தாவீதுக்கு. ஏன்? இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் தாவீதை யூஸ் பண்ணார். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராயிருந்து கர்த்தர் உங்களை யூஸ் பண்றாருன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி ஒரு கூட்டத்தை எழுப்பி, ஒரு நபரை எழுப்பி உங்களை துரத்த ஆரம்பிப்பான். நடக்கும். தாவீது கர்த்தரால் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவன். கர்த்தர் தான் அவனை யூஸ் பண்ணார், வேற ஒண்ணும் கிடையாது. அவனை கர்த்தர் யூஸ் பண்ணார். கோலியாத்தை அடிச்சது அவனுடைய பலம் கிடையாது, அவனுடைய யுத்த திறமை கிடையாது. கர்த்தர் அவனை யூஸ் பண்ணார். அப்படி அவரை யூஸ் பண்ண காரணத்தினாலே அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் அடுத்த பல ஆண்டுகளுக்கு அவனுக்கு சம்பவிச்சது. இது ஏன்? தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானே, கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவன் தானே, ஏன் அவனுக்கு இந்த நிலைமை? இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், கர்த்தரனை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தரனை பயன்படுத்துகிறார், கர்த்தரன் கூட இருக்கிறார், ஏன் என்ன சிலர் பகைக்கிறாங்க? நான் யாருக்கு தீங்கு செய்யலையே, ஏன் என்ன பகைக்கிறாங்க? ஏன் என்ன துரத்துறாங்க? ஏன் எனக்கு உரோதமா காரியம் செய்யறாங்க? நான் என்ன தப்பு செய்யலையே? கர்த்தருக்காக தான் நான் நிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் இப்படி நடக்குது? காரணம் இல்லாமல் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அனுமதிக்கிறது கிடையாது. காரணம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார். தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த பாதையை அவனுக்கு அவர் நியமித்திருந்தார். நம்ம லைஃப்லயே சொல்றேன், கர்த்தர் சில காரியங்களை நமக்கு விரோதமான ஒரு சிலரை நியமிப்பார். உங்களை வேதனைப்படுத்தும்படி, துன்பப்படுத்தும்படி, உங்களுக்கு விரோதமாய் பேசும்படி, உங்களை வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகளை கொடுக்கும்படி ஒரு சிலரை கர்த்தர் அனுமதிப்பார். அனுமதிப்பார், கர்த்தர் அனுமதிப்பார். ஆண்டவர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. சவுலை அவனாகவே வந்திருந்தான்னா, ஒரு 6 மாசம் சண்டை போட்டிருப்பான், 2 மாசம் சண்டை போட்டிருப்பான், அப்புறம் ஓய்ஞ்சிருப்பான், இவன் ஒண்ணும் பண்ண முடியுமா, இப்படி போட்டுன்னு போயிருப்பான். ஆனா ஆண்டவருடைய ஒரு அனுமதி அவனுக்கு இருந்ததுனாலதான் சவுலும் அப்படி துரத்துறான், தாவீதும் அவனுக்கு இந்த நிலைமையில போயிட்டே இருக்கிறான். தாவீதுக்கு அந்த பாதையை ஆண்டவர் நியமிச்சதுனாலதான் இந்த காரியம் சவுலுக்கு செய்ய முடிஞ்சது. துரத்திக்கிட்டே வரான், வருஷ கணக்குல துரத்துறான். ஏன் இது நடக்குது? சவுலை தெரிந்த ஆண்டவர் அவன் கீழ்ப்படியாமல் போன பிறகு அந்த ஸ்தானத்துக்கு தாவீதை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். தாவீது ஆண்டவர் செலக்ட் பண்ணும் போது அவன் ஒரு நல்ல ராஜாவாக அவனை பக்குவப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். என்னைக்குமே சொல்றேன், பக்குவப்படாமல் ஒருவன் வந்து கர்த்தருக்கு ஒரு காரியம் செய்யறதுக்கும், பக்குவப்பட்டு ஒருவன் வந்து கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. மோசே 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தான். அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்தினார். அந்த 40 வருஷம் அவனை பக்குவப்படுத்தினதுனாலதான் அடுத்த 40 வருஷம் அவனுக்கு நல்ல ஊழிக்காரனாய் அவன் கர்த்தருக்கு நிக்க முடிஞ்சது. சவுல் ஆண்டவர் எங்கேயுமே பக்குவப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. சடனா வந்தான், உயரமா இருக்கிறான், பலசாலியா இருக்கிறான் ராஜா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ஆள் மாட்டசாட்டமான ஒரு மனுஷன், தேவ சித்தம் இல்லாமல் அந்த ஜனங்க போராடினாங்க. ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஒரு ராஜா அவசியமா ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. கழுதை தேடி கொண்டு வந்து கொண்டு நிக்க வச்சாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் எந்த விதத்திலும் யாரும் பக்குவப்படுத்தல, அவனுக்கு எந்த பயிற்சியும் இல்லை. அவனை கர்த்தர் எந்த விதத்திலேயும் பக்குவப்படுத்தவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சவுல் வந்ததுனாலே அவனை ரொம்ப ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனால் தாவீதை ஆண்டவர் சவுலை போல இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார். சவுலை
அவன் வீழ்ச்சி அடைந்தது போல தாவீதுடைய வாழ்க்கையிலும் போக கர்த்தர் நினைக்கிறார். அவனை உருவாக்க நினைச்சார், உருவாக்க நினைச்சார். அவனை கர்த்தர் செலக்ட் பண்ண பிறகு அடுத்த நாளே அவன் ராஜாவாயில்லை. சவுல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செலக்ட் பண்ண உடனே அடுத்த நாள் ராஜா, அவ்வளவுதான். ஆண்டவர் அவர் சாமுவேலை கொண்டு செலக்ட் பண்ணார், உடனே அடுத்த நாள் ராஜா தான், முடிஞ்சு போச்சு. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சவுல் கீழ்ப்படியாமல் போன உடனே அவன் செலக்ட் ஆயிட்டான். அவன் அப்பவே அபிஷேகம் பண்ணியாச்சு, சாமுவேல் அனுப்பி அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இவன் சவுலினால் துரத்தப்பட்ட அந்த காலம் இருக்கிறது, அது ஒரு நீண்ட காலம். அதுக்கு பிறகு சவுளுடைய மரணத்துக்கு பிறகுதான் இவன் ராஜாவாக உட்கார்றான். அப்படி பார்க்கும்போது ஒரு நீண்ட காலம் அவனுக்கு இருந்துச்சு. அப்படின்னா இந்த தாவீதுக்கு இந்த சவுலால் பகைக்கப்பட்டதும் அவனால் துரத்தப்பட்டதுமான காரியம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவனை பக்குவமடைய பண்ணுவதற்காக ஆண்டவர் அனுமதித்த பாதை அது. இல்லைன்னா அவன் சவுல மாதிரியே போயிட்டு இருப்பான். இவனுக்கு ஆராதிக்க தெரிஞ்சது, பாட தெரிஞ்சது, கர்த்தரை நேசிக்க தெரிஞ்சது, அது நல்ல விஷயம். ஆனால் வாழ்க்கையில் பக்குவம் அடையாமல் ஒருவன் ஆண்டவருடைய காரியத்தில் நிற்க முடியாது. ரெண்டு விதமான ட்ரைனிங் எப்பவுமே இருக்குது. மோசேக்கு யுத்தம் பண்ண தெரியும், பட்டயத்தை எடுத்து வெட்ட தெரியும். ஆனால் அதை வைத்துக் கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட முடியாது. அவன் ஆடுகளை மேய்த்து பக்குவம் அடையும். தாவீதுக்கு பாட தெரியும், பாடல்களை ஏற்ற தெரியும், இசை வாசிக்க தெரியும். அதை வச்சுட்டு அவன் கர்த்தருடைய காரியத்தில் நின்றுட முடியாது. பக்குவம் அடைய வேண்டும். வெறும் திறமைகளை வச்சுட்டு, தாழ்ந்து வச்சுட்டு ஆண்டவருடைய காரியத்தில் நின்றுட முடியாது. பக்குவம் அடைய வேண்டும். அந்த பக்குவம் அடைகிறதற்கான காலம்தான் அவன் சவுலால் துரத்தப்பட்ட காலம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அவன் சவுலால் துரத்தப்பட்ட அந்த காலத்திலே அவன் எழுதின சங்கீதம் நிறைய இருக்குது. அதுல உங்களுக்கு ரெண்டு மூணு சங்கீதத்தை மட்டும் காட்டுறேன். அப்ப உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு சில புரியும் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது சங்கீதத்தின் தலைப்பை வாசிங்க முதல்ல. 54வது சங்கீதம் தலைப்பு,
தாவீது தங்களிடத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று.
தாவீது தங்களிடத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று
சீப்புரார் வந்து,
சீப்புரார் வந்து
சவுலுக்கு சொன்னபோது,
சவுலுக்கு சொன்னபோது
நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி,
தாவீது பாடி
ராக தலைவனுக்கு ஒப்புவித்த,
ராக தலைவனுக்கு ஒப்புவித்த
மஸ்கில் என்னும் சங்கீதம்,
மஸ்கில் என்னும் சங்கீதம். இது எந்த பின்னணியில் எழுதுற பாருங்க. தாவீது தங்களிடத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்று சீப்புரார் வந்து சவுலுக்கு சொன்ன போது அவனை காட்டி கொடுத்தாங்க தாவீத. அந்த நிலைமையில அவன் எழுதின சங்கீதம் இது. அவன் லைஃப்ல பாருங்க ஒரு டிராஜடி. அவனை சவுல் கையில பிடிச்சு கொடுக்க நினைக்கிறாங்க. அந்த கட்டத்தில் எழுதின சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறா பாருங்க. தேவனே, உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் என்னை நியாயம், எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வார்த்தைகளுக்கு செவி கொடு. பிரேயர் எப்படி போது பாருங்க. ஏன்னா மனுஷர்கள் அவனுக்கு விரோதமா எழும்பிட்டாங்க, அவனை காட்டி கொடுக்க நினைக்கிறாங்க. இப்ப ஜெபம் அழகா கிளம்புது பாத்தீங்களா. மற்ற சங்கீதங்களுக்கும் அவன் சவுலினால் துரத்தப்பட்ட காலகட்டங்களிலே அவன் எழுதின சங்கீதங்களுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அனுபவத்தோடு பாதிப்போடு அவன் எழுதினது. இப்ப அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு பிரேயர், ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும். அவன் ஜபத்தோடு அவன் ஆரம்பிக்கலாம். இன்னும் ரெண்டு மூணு சங்கீதம் எல்லாத்தையும் விளக்க டைம் இல்ல. 56ஆம் சங்கீதத்தின் தலைப்பு வாசிக்கலாம். 56.
பெலிஸ்தர் தாவீதை,
பெலிஸ்தர் தாவீதை
காத்தூரில் பிடித்த போது,
காத்தூரில் பிடித்த போது
யோனாத் நிலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில்
வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தான் என்னும் சங்கீதம். பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது. அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் சவுலால் துரத்தப்படுகிறான், இன்னொரு பக்கம் பெலிஸ்தியர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த நெருக்கடிக்கு நடுவிலே அவன் சொல்றான், தேவனே எனக்கு இறங்கும். மனுஷரனை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாக அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். அவன் ஆரம்பிக்கிறான் பாருங்க, எப்படி ஒரு பிரேயர்ஃபுல்லாக கொண்டு போறான். இந்த உபத்திரவங்கள் தான் அவனை ஜெபிக்கிறவனாய் உருவாக்குச்சு. என்னைக்குமே சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமானதை யாருமே ஜெபிக்க மாட்டாங்க. நினைச்சதெல்லாம் நடந்து கேட்டதெல்லாம் கிடைச்சு எல்லாரும் உங்களை பாராட்டிட்டு புகழ்ந்துட்டு என்ன யாருமே ஜெபிக்க மாட்டோம். உபத்திரவம், பிரச்சனை, நிந்தனை, அவமானம், போராட்டம், இழப்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் ஜபமே வரும். அன்னைக்கு யாரும் ஜெபிக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தானா ஜபம் வரும். சவுல் அவனை துரத்த துரத்த, பெலிஸ்தியர் அவனை சூழ்ந்து கொள்ள சூழ்ந்து கொள்ள, அந்த கட்டத்தில் தான் அவனுடைய வாழ்க்கையில் ஜபம் அதிகரிக்கிறது. மற்ற சங்கீதத்துக்கு இந்த சங்கீத டிஃபரன்ஸ் இருக்கும். ஆரம்பிக்கும் போதே ஜபமாவே ஆரம்பிப்பான், பிரேயர் ஃபுல்லா போகும். இன்னும் ரெண்டு சங்கீத பக்கத்திலே காட்டலாம் பாருங்க, 57 படிங்க. அடுத்த சங்கீதம்,
தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில்
ஒதுங்குகையில்
தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி,
தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி
அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு உபவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம்.
ஆமா, தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்கி கொண்டிருக்கும் பொழுது எழுதின சங்கீதம் இது. என்ன சொல்ல ஆரம்பிக்கலாம், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். சரண்டர் ஆகிறான் பாருங்க, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து தங்கியிருப்பேன் சொல்லி சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆகலாம். இது ஒப்பு கொடுத்தல், இது ஜபம், இதெல்லாம் எங்கிருந்து வருது? சவுலுக்கு பயந்து ஓடும் போதுதான் இதெல்லாம் வருது. ஒரு பிரச்சனை, ஒரு நிந்தனை, ஒரு போராட்டம் இருக்கும் போது ஆண்டவரை நம்ம அண்டிக் கொள்ளுகிற இருதை நமக்கு வரும், அவரை சார்ந்து கொள்ளுகிற இருதை வரும், இல்லட்டா வராது. அங்கதான் வந்துச்சு. 59 சங்கீத படிப்போம். தலைப்பு,
சவுல் தாவீதை கொள்ளுகிறதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது,
ஏவலாட்களை அனுப்பின போது
அல்தஷ்கேத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம்.
அவனை கொள்ளுகிறதற்கு ஆட்களை அனுப்பிட்டான் சவுல் தாவீதை கொள்றதுக்கு. அப்ப எழுதுறான் பாருங்க, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அலைக்கிடத்திலே வையும். அப்புறம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க, வீட்டுல போய் எல்லாம் படிங்க ஃபுல்லா. இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் அவனுடைய சங்கீதங்கள், அவன் உபத்திரவப்படுகிற கட்டத்தில் அவன் எழுதின சங்கீதங்கள் எல்லாமே ஜப சங்கீதமா இருக்கும், ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற சங்கீதமா இருக்கும், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிற சங்கீதமா இருக்கும், ஆண்டவரை அடைக்கலமாய் அவன் கண்டுகொள்ளுகிற சங்கீதமா இருக்கும். இது எல்லாமே கற்றுக்கொள்ளுகிறதல்ல, அனுபவத்தில் கிடைக்கிற ஒரு மேலான அனுபவம், பாடுகளின் நடுவில் கிடைக்கிற ஒரு மேலான அனுபவம். இதுதான் நம்மளை பக்குவப்படுத்தும், இதுதான் உபத்திரவத்தில் நம்மளை உருவாக்கும். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கர்த்தர் செய்யறார், அனுமதிக்கிறார். அனுமதிக்கும் போது தான் நம்ம லைஃப் பக்குவம் அடையுது. அதன் பிறகு ஒரு வழியா தாவீது ராஜாவாயிட்டான். ராஜாவான பிறகு அவனுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் அவனுடைய குமாரனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா எழும்புறான். எழும்பி தாவீதை தள்ளிவிட்டு அவன் ராஜாவாகிறதுக்கு ட்ரை பண்றான். அந்த சூழ்நிலையில தாவீது தேசத்தை விட்டு மறுபடியும் ஓட வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு, மறுபடியும் ஓடுகிறான். அப்ப ஓடும்போது அவன் ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க, அனுபவத்துல இப்ப எவ்வளவு பக்குவமாயிட்டான் பாருங்க. 2 சாமுவேல், இப்பதான் இந்த பாடுகள் தான் எப்படி பக்குவப்படுத்தி இருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 16:5 இருந்து வாசிங்க.
தாவீது ராஜா பகோரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேனாவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல பலசாலிகளும்
தாவீதின் வலதுபுறமாகவும்
இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து
ரத்தப்பிரியனே
பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ
சவுலின் ஸ்தலத்தில்
ராஜாவான உன்மேல் கர்த்தர்
கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார்.
கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார்.
கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார்.
இப்போதும் இதோ
உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான்.
சவுளுடைய இனத்தான் சீமேயி. இப்ப தாவீதுக்கு ஒரு இக்கட்டு காலம் வந்த உடனே அவனுக்கு பயந்தெழுஞ்சிருச்சு. உடனே அவன் தாவீதை தூஷிக்கிறான், நீ அக்கிரமக்காரன். அவனை குறித்து எவ்வளவு கேவலமாய் பேச முடியுமோ பேசி அவன் மேல் கல்லையும் மண்ணையும் வாரி தூக்கி எறிந்து தாவீதை தூஷிக்கிறான். சவுளுடைய இடத்துல நீ வந்த ராஜாவை வந்தல்ல, அதனாலே கர்த்தர் உங்கள்கிட்ட அந்த ராஜ்யபாரத்தை பிடுங்கி உன் குமாரன் அப்சலோமுக்கு கொடுக்க போறாருன்னு அவன் பேசுறான். எவ்வளவு தோஷம் பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை அனுமதிச்சுட்டே இருக்கிறாரு. இப்பதான் இவன் சவுல் மூலமாக துரத்தப்பட்ட பொழுது எப்படி பக்குவம் அடைந்தான் என்பதற்கு இந்த இன்சிடென்ட் தான் நமக்கு அடையாளம் காட்டுது. வாசிங்க, 11 வாசிக்கலாம்.
பின்னும் தாவீது அபிசாயையும்
தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து
இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன்
எத்தனை அதிகமாக செய்வான்.
அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்.
ஒருவேளை
கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான்.
என்ன ஒரு பக்குவம் பாருங்க. இப்போ இந்த பக்குவம் அவனுக்கு எங்கிருந்து கிடைச்சது? சவுலால் அவன் துரத்தப்பட்ட பொழுது அந்த பல ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் தான் இப்ப அவனை நல்ல பக்குவப்படுத்திடுச்சு. இப்ப ஒரு சீமை இவனை தூஷிக்கும் பொழுது சொல்றான், அபிசாய் கேட்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுமான்னு வெட்டி போடுறேங்கிறான். ஆனா தாவீது சொல்ல, இல்ல வேண்டாம், கர்த்தர் அனுமதிக்காமல் அவன் அதை செய்ய மாட்டான். என் கர்ப்பப்பிறப்பான அப்சலோமே எனக்கு விரோதமா எழும்பும் பொழுது இவன் இந்த பென்யமீனை ஏன் செய்ய மாட்டான்? செய்வான், செய்யட்டும். கர்த்தர் அனுமதிக்காமல் இது வராது. கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இதற்காக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் எனக்கு தர வல்லவரா இருக்கிறார். இதுதான் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இதுதான் ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய தன்மை. இது அட்டைன் பண்றதுக்கு தான் சவுலால் தாவீது துரத்தப்படுகிறதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். உங்களை ஏன் கர்த்தர் சிலரை திட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு? ஏன் உங்களை நிந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு? ஏன் சிலர் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க அனுமதி கொடுக்கிறாரு? உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு. அது இல்லைன்னா நீங்க பரலோகம் வர மாட்டீங்க. பக்குவப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அதெல்லாம் செய்யறாரு. அதெல்லாம் வச்சுதான் உங்களை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண முடியும். புரியுதா? கொண்டு வரணும், பக்குவப்படுத்துறாரு. அது பண்ணாதான் நம்ம ஸ்டாண்டர்டா நின்று நாலு பேருக்கு ஆலோசனை கொடுத்து தைரியமா அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்ல, அனுபவத்தில் வருகிற காரியங்கள். சரி, நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு தாவீது சொன்ன ரைட்டு, வேத வசனம் அதற்கு இன்னும் ஒரு அடையாளம் காட்டுது, உறுதிப்படுத்துது. அதை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15-18 வாசிங்க.
உன்னுடைய பின்நாட்களில்
நல்லா கவனிச்சு படிப்போம். இதை உன்னுடைய பின்னாட்களில்
உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு
உன்னை சிறுமைப்படுத்தி
உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும்
தேள்களும்
தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய்
உன்னை
அழைத்து
வந்தவரும்
உன்னை அழைத்து வந்தவரும்
உனக்காக
உனக்காக
பாறையான கண்மலையிலிருந்து
பாறையான கண்மலையிலிருந்து
தண்ணீர் புறப்பட பண்ணினவரும்
தண்ணீர் புறப்பட பண்ணினவரும்
உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால்
உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால்
வனாந்தரத்திலே
வனாந்தரத்திலே
உன்னை போஷித்து வந்தவருமான
உன்னை போஷித்து வந்தவருமான
உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும்
உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும்
என் சாமர்த்தியமும்
என் சாமர்த்தியமும்
என் கைபலனும்
என் கைபலனும்
இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று
இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று
நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க
நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க
எச்சரிக்கையாயிருந்து
எச்சரிக்கையாயிருந்து
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை
உனக்கு கொடுக்கிறவர்
உனக்கு கொடுக்கிறவர் எங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு போய் முடிக்கிறார் பாரு உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறார் சிறுமைப்படுத்துறார் பின்னால நம்ம நல்லா இருக்கணும்னா முன்னால நம்ம சிறுமைப்படுத்தப்படணும் உன் பின்னாட்களில் நீ உனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்பங்களும் தேள்களும் உள்ள தண்ணீரற்ற பெரிய வனாந்தர வழியாய் உன்னை நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தர் பின்னாட்கள் நமக்கு நல்லா இருக்கணும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் இந்த உலகத்திலேயே நம்முடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறுமை நமக்கு அவசியம் அதுதான் நம்மளை பக்குவப்படுது அந்த பக்குவப்பட்ட நிலைமையிலே அவன் வந்தாதான் கடைசி வரைக்கும் அவனால் நிக்க முடியும் இல்லைன்னா தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் அவன் சாதாரணமா இழந்துருவான் அதோட மேன்மை தெரியாது யோசிச்சுப்பா உலகத்திலேயே பாருங்க ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு வளர்ந்தான் அவன் கடைசி வரைக்கும் நல்லா நிற்பான் கஷ்டப்படாம சுகபோகத்துல வளர்ற பிள்ளை பாத்தீங்கன்னா தான் பெற்றவங்க கொடுக்குற ஆஸ்தி அழிச்சிட்டு போயிடுவான் அவன் உருப்படியாவே வரமாட்டான் ஆனா கஷ்டப்பட்டு வரான் பாருங்க சூழ்நிலைகளை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து வளர அவன் கடைசி வரைக்கும் நிற்பான் லைஃப் இது பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு கர்த்தர் சிறுமைப்படுத்துறார் சோதிக்கிறார் கொள்ளிவாய் சர்பம் என்ன அதை போல கொள்ளிவாய் சர்பம் கொட்டுறது போல உங்களை வேதனைப்படுத்துகிற நபர்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை கொண்டு போறார் தேள்கள் உள்ள இடம் தேள்களை போல உங்களை கொட்டுகிற வேதனைப்படுத்துகிற நபர்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை கொண்டு போறார் தண்ணீரற்ற வனாந்தரம் சில இடத்துல உங்களுக்கு சில எதிர்பார்க்கிற காரியம் இல்லாத சூழ்நிலைகளுக்குள் கர்த்தர் உங்களை நடத்துறார் எதிர்பார்க்கிற வசதிகள் இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் நடத்துறார் ஏ பின்னாட்களின் நன்மை செய்யப்படும் அதுக்குதான் செய்யற ஆண்டவர் எதை செஞ்சாலும் நல்லதுக்குலாம் நாலு பேர் உங்களை திட்ட வச்சாலும் அதுக்கு நல்லது இருக்குது தாவீது அதை சொன்னான் இங்க மோசடி கன்ஃபார்ம் பண்றாரு இதுக்குதான் உங்களை இப்படி நடத்தினார் ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதுல ஒரு பிளஸிங் இருக்குது எதை அனுமதித்தால் அதுல ஒரு மேன்மை இருக்கிறது அதுல ஒரு பெரிய பின்கார்க்கக்கூடிய பெரிய திட்டம் இருக்குது நம்முடைய ஆண்டவர் லாங் டேர்ம்ல திட்டம் போடுறவர் சும்மா நாளைக்கு விஷயத்தை ஓட்டுறவர் கிடையாது நம்ம லைஃப் ஃபியூச்சரை பத்தி அவர் திட்டம் போடுறவர் பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்கு திட்டம் போடுறவர் உலகத்துல இன்னும் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகு லைஃப் பிளான் பண்றவர் தான் நம்முடைய ஆண்டவர் அதுக்குதான் ரெடி பண்றார் இப்ப இவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு எக்கச்சக்கமா ஐஸ்வர்யம் வந்துருச்சு இஸ்ரவேலுக்கு நல்ல செழிப்பான இடத்துக்குள்ள போறாங்க இப்ப அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தது என்று இருதயத்தில் நினைக்காத ஒரு மைண்ட் செட் அவனுக்கு கொடுப்பார் எப்போ இது சிறுமைதான் அவனுக்கு அதை கொடுக்குது இல்லாம எல்லாம் ஈஸியா வந்திருந்ததுன்னா நான் சாமர்த்தியமா சம்பாரிச்சு பெரிய ஐட்டம் பண்ணுவான் இல்ல உன் சாமர்த்தியம் ஒண்ணும் கிடையாது உங்க கையில் ஆண்டவர் நெருக்கி கொண்டு வந்து நம்ம ஒண்ணுமில்லன்னு வச்சு அதை நம்ம அறிக்கையிடும்படி உணரும்படி வைத்து அப்புறம் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செய்யறாரு இப்ப நம்ம தைரியமா சொல்லுவோம் என் சாமர்த்தியம் ஒண்ணுமே கிடையாது என் கைபலன் ஒண்ணுமே கிடையாது என் திறமை ஒண்ணும் கிடையாது என் ஞானம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் ஆண்டவர் கிருபையா எனக்கு செய்யறது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வாயில வரணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர்
சிறுமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்திற்குள் நம்மை அழைத்து செல்லுகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாரும் பாராட்டபடி வாழாத, கொஞ்சம் சிறுமைப்படுற பாதையில நீ போயாகணும். அதுதான் கரெக்டான லைஃப். இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லணும். காரணம் அதுதான், அந்த லைஃப் தான் நிற்கும். எல்லாரும் பாராட்டபடி வாழ்ந்தினா சரி வராதுன்ற, நாலு பேர் திட்டபடி நீ வாழணுங்கிறாரு. அப்படி வாழ்ந்தாதான் நீ தேவனுக்கு ஏற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற. அங்கதான் நீ திட்டு வாங்கும் போதுதான் உன் லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆகுது. அந்த ஸ்டாண்டர்ட் ஆகிறது தான் உன் ஃபியூச்சர் நல்லா இருக்குது. இதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லா மனுஷரால் நீங்கள் போடப்பட்டால் உங்களுக்கு ஐயோ. சிலர்கிட்ட நீ நெருக்கடிக்குள்ள போ, அவமானத்துக்குள்ள போ, நிந்தனைக்குள்ள போ, பிரச்சனைக்குள்ள போ, ஆனா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அது ஆண்டவர் சொல்ற. ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையின் சிலருடைய கேள்விகள், அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பல கேள்விகள், ஏன் என்னை சிலர் நிந்திக்கிறாங்க, ஏன் மோசமா பேசுறாங்க, ஏன் சிறுமைப்படுத்துறாங்க, இதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் உறுத்தி கொண்டிருக்கிற கேள்வி. நான் நல்லதான இருக்கிறேன், சரியாதான, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதான கரெக்டான வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் ஏன் என் குடும்பத்தில் இருந்து எனக்கு இத்தனை பழி சொல், என்னை சுற்றி இருக்கிறவங்கள் மூலமாக எனக்கு ஏன் இவ்வளவு நிந்தனை, ஏன் என் உறவினர்கள் மூலமா எனக்கு இவ்வளவு அவமானம் நினைக்கலாம். ஆண்டவர் காரணம் இல்லாமல் எதையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை. எல்லா மனுஷராலும் நீங்கள் போடப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு ஐயோ. நார் இயேசு உங்களுக்கு ஐயோ அப்படின்னா என்ன, எல்லாரோட காம்ப்ரமைஸ் பண்ணி நீ வாழ்ந்துட்டு இருக்கிறன்னு அர்த்தம். அதான் எல்லாரும் போடுறாங்க, அப்படி வாழ்ந்த தப்புங்கிறாரு. இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே வந்து ஊழியம் செய்த பொழுது அவரை பாராட்டினாங்க, எல்லாரும் புகழ்ந்தாங்க. நாசரேத்துக்கு வந்து ஜெப ஆலயத்தில் அவர் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அந்த ஜனங்களுடைய மனநிலைமை அவர் பாயிண்ட் அவுட் பண்ண பிறகு அதே ஜனங்கள் அவரை கொலை செய்ய தீர்மானிச்சாங்க. இதுதான் வாழ்க்கை. ஒரு பக்கம் புகழ்ச்சி, அடுத்த பக்கத்தில் நமக்கு விரோதமான ஒரு கூட்டம். ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ், அடுத்த பக்கத்திலே அந்த சக்சஸ் நீங்க கொண்டாட முடியாதபடி பல பிரச்சனை. இதுதான் லைஃப், இதுதான் லைஃப். இப்படிதான் ஆண்டவர் வைக்கிறார். அப்படி அந்த சக்சஸ்லயே கர்த்தர் உங்களை அப்படியே கொண்டு போயிருந்தார்னா நீங்க சீக்கிரத்தில் விழுந்து போயிடுவீங்க. ஆண்டவர் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, என் திறமையினால நான் எப்படி வந்திருக்கிறேன் பாத்தியான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் ஆண்டவர் பேலன்ஸ் பண்றார், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றார். கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் இந்த உலகத்திலையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, நித்திய ஜீவனையும் நாம் சுதந்திரிக்கும்படி நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாத்துறார். தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் நடத்துகிற பாதையில் மனரமியமாய் நடக்க கற்றுக்கொள்ளும். ஏன் ஆண்டவரே என்ன நிந்திக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் என்னை பத்தி பேசுறாங்க, கேள்வி கேட்டு ஆண்டவரை விட்டு சோர்ந்து போய் வெளியே போயிடாதீங்க. ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க. ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை இழக்காதீங்க. தாவீது எங்கெல்லாம் அவன் நெருக்கப்பட்டானோ அங்கெல்லாம் அவன் சங்கீதத்தை எழுதினான். அந்த சங்கீதங்கள் எல்லாம் ஜெபமான ஒரு சங்கீதமா இருந்துச்சு. மற்ற சங்கீதங்களுக்கு அதுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. மற்ற சங்கீதத்தை விட அந்த சங்கீதங்களின் வார்த்தைகளை பார்த்தா ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. காரணம், நெருக்கத்தின் மத்தியிலே எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த நெருக்கங்கள் தான் அவனை உருவாக்குச்சு. அதுதான் பின்னாட்களிலே அவன் பக்குவம் உள்ளவனாக ஒரு ராஜாவாக அவனை கொண்டு வந்துச்சு. அவன் லைஃப் தாவீதும் சவுலை போல, பாதியிலேயே போல, சவுல் பக்குவப்படாமலே ராஜாவாயிட்டான். அதனால அவனால் ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதனால் தாவீதை ஆண்டவர் பக்குவப்படுத்தி ராஜாவாக்கினாரு. அவனால் நிக்க முடிஞ்சது கடைசி வரைக்கும். இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் முக்கியம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதையிலே கடைசி வரைக்கும் நிக்கணும். பாதியிலேயே சவுலை போல போயிடக்கூடாது, நிக்கணும் கடைசி வரைக்கும். நிக்கணும்னா நிந்தனையின் பிரச்சனைகளின் பாதைகளை கடந்து போகணும். அதுதான் நம்மை நடத்தும். உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி சோதித்து கொள்ளிவாய் சர்வங்களும் தேள்களும் உள்ள தண்ணீரற்ற பெரியவனாந்தர வழியாய் உன்னை நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேளையிலும் அப்பா அநேகருடைய கேள்விகளுக்கு பதிலாகவும் எங்கள் வாழ்க்கையிலே வருகிற நிந்தனைகள் அவமானங்களுக்கான காரணத்தையும் எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் வீணானதல்ல. எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்துகிற பாதைகள் எல்லாமே நன்மையானவைகள், செம்மையானவைகள். பின் நாட்களில் எங்களுக்கு நன்மை செய்யும்படி எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தரை. இந்த நேரத்திலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த கேள்வியோடு இருந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு இப்ப மகிமையை செலுத்து. ஆண்டவரே, நீங்க என்னை நடத்தி வருகிற ஒவ்வொரு வழிகளுக்காய் சோத்திரம் என்று சொல்லுங்க. இந்த பாதையில் என்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருப்பதற்காய் சோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க நன்மை செய்து கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம் என்று சொல்லுங்க. என் வாழ்க்கையினை நீங்க உருவாக்கி கொண்டிருப்பதற்காய் சோத்திரம் என்று சொல்லுங்க. எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கடைசி வரைக்கும் தங்க வைத்துக் கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொண்டிருப்பதற்காய் சோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நீங்க கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன், ஆமீன். சூப்பர்.